செய்திகளை மேலுள்ள ஆயத்திலே அல்லாஹு தாலா நமக்கு அந்த சொன்ன முறையும், அதற்காக இஸ்லாம் தந்திருக்கிற அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்திருக்கிற அந்த தண்டனைகளை குறித்தும் சில செய்திகளை நாம் பார்த்தோம். திருமணம் முடித்த ஆணாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும், திருமணம் முடிக்காத ஆணாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளையும் பற்றி மிக விரிவாக குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீதீனில்லா, அல்லாஹவினுடைய மார்க்கத்திலே எக்காரணம் கொண்டும் நீங்கள் இரக்கம் காட்டி அவர்களை விட்டுவிட வேண்டாம் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தாலா சொல்லுகிறார். ஒரு முக்கியமான எல்லா பொருளுக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் ஏற்ற ஒரு செய்தியை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். தீனுடைய எந்த காரியமாக இருந்தாலும், நம் குழந்தைகள் மீதோ அல்லது நம்முடைய சொந்தங்கள் மீதோ மனைவி மக்கள் மீதோ இரக்கம் என்பது தீனுடைய விஷயத்தில் கிடையாது. தொழுக வரும்போது பையன் தூங்குறார், நல்லா தூங்கிட்டு போறார் அப்படின்னு விடுறதுக்கு இல்லை, அவரை எழுப்பணும். எந்திரிக்கல, முகத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இதுதான் முறையே தவிர, இல்லை அவர் தூங்கட்டும் அவர் அப்புறம் தொழுதுக்குவார், இல்லை இஸ்லாமத்தினுடைய ஏதாவது ஒரு செயலை கொஞ்சம் விட்டு போகிறார் என்று சொன்னால் அதெல்லாம் போக போக சரியாயிரும், இல்லை. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய குழந்தைகளை தொழுகைகளுக்கு பழக்குங்கள், தொழாவிட்டால் ஒரு கட்டத்தில் அடியுங்கள், அப்படின்னாலும் தொழ வைக்கணும், தொழுகைக்கு அடிக்கணும். அப்போ இந்த செய்தி எதற்கு அப்படின்னு சொன்னா, என்னடா கொடுமையா இருக்கு, இஸ்லாமிய மார்க்கம், ஒரு பயலை போய் டொம்மு டொம்முன்னு அடிச்சு நீ தொழுவ போடான்னு சொன்னா அவன் எத்தனை நாளைக்கு தொழுவான், இல்ல அது அந்த தனி மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி. அவர் அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இல்ல அவருக்கு தான் என்ன கிடைச்சிட போகுது, ஆண்டாண்டு காலமாக அவர் மரணிக்கிற வரை அவர் அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தனி மனித நிலைக்காக வேண்டி பெருமானார் அப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தி இஸ்லாம் சொல்லுகிறது, ரஃபத் இரக்கம் என்பது மார்க்கத்தினுடைய விஷயத்தில் இல்லை. வேற உலகத்தினுடைய காரியத்தில் இறக்கப்படலாம், கூட்டுட்டு போகணும் சொல்லலாம், வேற சொல்லலாம், ஆனால் அல்லாஹுவினுடைய சட்டம் வந்து விட்டது என்று சொன்னால் ஜாரியாக்கியே ஆக வேண்டியது ஒரு மூமினுடைய ஒரு இஸ்லாமியனுடைய கடமை. ஏன் இந்த இடத்துல சில அதனுடைய உள்ரங்கமான சில செய்திகளை நாம் விளங்கிக் கொள்வது கடமை. இந்த சட்டத்தை நிறைவு செய்வதனால் மாற்று மதத்தவர்கள் பார்த்து சிரிப்பார்கள் என்றோ, அல்லது இவர் ஒரு பெரிய ஆளா இருக்கார இவரை ஏன் இப்படி நம்ம செய்யணும்னோ, அல்லது இதெல்லாம் செஞ்சு என்ன நடக்க போகுது, அல்லாவா பார்த்து அவனுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னோ, இப்படிலாம் விடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இஸ்லாம் என்பது ஆரம்பம் முதல் கடைசி வரை இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொன்னா என்ன, தனி மனித தன்மை, தனி மனித தன்மை. அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், இது நான் ஒரு ஜெனரல் ரூல், இந்த சட்டத்தின் பார்வையில் அடிப்படையில் சில அடிப்படையான இஸ்லாமிய கருத்துக்கள் எது உள்வாங்கப்பட வேண்டுமோ அந்த செய்தியை இங்கே சொல்றேன். இது இந்த சட்டம் வெளிப்படையாக சொல்லுகிற செய்தி அல்ல, இது எல்லாத்துக்கும் பொருந்தி போறது. வாட் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டினா என்ன, உலகத்துக்கு வந்தோம் ஒரு நாள் மௌத்தா போயிடுவோம், அதுக்கிடையில குடும்பங்கள் உண்டு, தாய் தகப்பன் உண்டு, சகோதர சகோதரிகள், தன்னுடைய மனைவி குழந்தைகள், இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழுகிற ஒரு நிர்பந்தத்தை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்லாமிய சட்டங்களில் எதுவாக இருந்தாலும் கூட கலிமாவிலிருந்து ஆரம்பித்து கடைசி இஸ்லாத்தினுடைய அடிப்படை வரை ஒரு மனிதர் தனியாக செயல்பட முடியாது. கலிமா சொல்லணும்னா அஷ்ஹதுன்னு சொல்லணும். அஷ்ஹதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் சாட்சி சொல்றேன்னு அர்த்தம். அஷ்ஹது இவங்கெல்லாம் இருக்காங்க, நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னு சொல்லணும். தொழுக எல்லாரும் இருக்கும்போது கூப்பிடணும், பாங்கு அப்படிங்கிறது ஒரு காமன் கால், மெதுவா சொல்லுங்க, இல்ல காமன் கால், எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. தொழுக ஒரு ஜமாத்து வந்தாதான் தொழ முடியும், ஒரு ஜமாத்தா வரும். அதே போன்று ஜக்காத், இன்னொருத்தர் இருந்தாதான் ஜக்காத்தே கொடுக்க முடியும். நோன்பு நாங்க தானே வைக்கிறோம், இல்ல அஸ்ஸௌமு, நோன்பு என்பது மா யஸ்ஸுமூன், என்றைக்கு எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்களோ அன்றைக்குத்தான் நோன்பு. நீ பெரிய குழப்பமாக கிடக்க, இன்னைக்கு தொழுதுட்டாங்கிறா இன்னைக்கு தொழுதுட்டாங்கிறா அன்னைக்கு ஒருத்த போய் ஒரு நாள் எங்களுக்கு பெருநாவ நாள் ஒழுங்காக கொண்டாட விடுங்களே நான் ஒருத்த வருத்தமாக கேட்குறான். அப்படி இல்ல, ஊரே இன்னைக்கு செய்தோ அன்னைக்கு தான் நோன்பு, ஊரே இன்னைக்கு பெருநா கொண்டாடுதோ அன்னைக்கு தான் பெருநா. இல்லைங்க, தப்பாக செஞ்சிருப்பான், பெருமானார் சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொள்வோம் நல்லா. அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்களோ சேர்ந்து கொண்டாடி. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா நீ தனிப்பட்ட முறையில் அதை டீல் பண்ணிக்க. பொது காரியங்களில் பொதுவாக இருப்பது ஒரே வார்த்தையில ஹதீஸ்ல முடிஞ்சு போச்சு. அப்ப இதற்கும் ஜமாத்து வேணும். ஹஜ் கேட்க வேணாம், குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நாள். எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அத்தனை லட்சம் மக்கள் அன்னைக்கு அரபால கடந்தே ஆகணும், அதான் ஹஜ். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. படுத்துக்க முடியல, மீனால முஸ்தலிஃபால எங்க படுக்கிற இடம் போட்டிருக்காங்க. ஒருத்தர் திரும்ப ஒருத்தர் போட்டிருக்காரு, படுத்தா இங்கே ஒருத்தர் இருக்காரு. இப்படி திரும்பி படுத்தா அவருடைய தாடியை மூஞ்சில் இடிக்குது, இங்கிட்டு திரும்பி படுத்தா இன்னொருத்தருடைய கால் மூஞ்சில் இடிக்குது. அப்படிதான் கிடக்கணும், அப்படிதான் கிடந்தோம். இத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அன்னைக்குத்தான். இப்ப இது எல்லாவற்றிலும் பார்த்தால் ஒரு செய்தி அப்படியே இலையோடு போயிருக்கும். இஸ்லாம் என்பதே சமூகம் சார்ந்தது, இஸ்லாம் என்பது துறவரம் சாராதது. நான் காட்டுக்கு போயிடுறேன், அல்லாஹ் வழிபடணுமா, என்னுடைய ஏகனை தெரிஞ்சுக்கணுமா, இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, எல்லாத்தையும் எனக்கு குடும்பம் வேணாம், புள்ளக்குட்டி வேணாம், காசு வேணாம், பொருளாதாரம் வேணாம், அப்படியே காட்டில் போய். அதை இஸ்லாம் ஒரு காலம் ஒத்துக்கல, அனுமதிக்கல, அப்படி முடியாதுன்னு சொல்லுது. ஆனா இவ்வளவு சொசைட்டி பேஸ்ட், சமூகம் சார்ந்து இருக்கிற நிலையில் தனி மனிதத்துவத்தை இஸ்லாம் மாதிரி வேற யாராலையும் வலியுறுத்த முடியாது. அது என்ன தனி மனிதத்துவம்? குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்லுவான், நீங்க பிறக்கும் போது நீங்க தனியா தான் பிறந்தீங்க. நம்ம பிறக்கும் போது நம்ம கூட நம்ம அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவா, தனி. உன்னை நான் உலகத்துக்கு அனுப்பும் போது யூ ஆர் இண்டிவிஜுவல். இவர் பிறக்கிற நேரத்தில் இவருடைய மனைவியும் பிறக்கிறாங்க, இல்ல தெரியாது. இவர் பிறக்கிற நேரத்தில் இன்னொருத்தர் அவருடைய மச்சான் பிறக்கிறார், இவர் இண்டிவிஜுவல். மௌத்தாகும் போது, மௌத்தாகும் போது கபருஸ்தானுக்கு போகும்போது எல்லாரும் இருக்காங்க. அந்த சைடு வீட்டுக்காரம் அழுகுது, இந்த சைடு புல் அழுகுறார், இந்த சைடு எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் என்ன அழுகுற, போயிட்டீங்களே போயிட்டீங்களே, இப்படி சொல்லாம போயிட்டீங்களே, எவன் சொல்லிட்டு போயிருக்கான், டேட்டெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு சொல்றான், டேட் குறிச்சிருவோம், நீங்க எப்போ மௌத்தாவுக்கு போவீங்கன்னு சொல்லுவோம், யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியம் இறைவன் மட்டுமே அறிந்தது. அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனால் உலகத்துல வாழ முடியாது. அவன் என்னத்தை அனுபவிப்பான், நானே நாளைக்கு போறேன்மா, பிரியாணி தின்றா, நானே நாளைக்கு போறேன், ஒன்றும் செய்ய முடியாது. அது நாளைக்கு போறது இருக்கிறதோட எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அப்போ நீ தனியா தான் போவ, வந்ததும் தனி போவதும் தனி. கடைசி அல்லாஹ் சொல்றான், உலகத்து ஜீத்து மூனா புராதா கமா கலக்கு நாக்கும் அவ்வள மர்றா, உனக்கு கேள்வி கேட்கும் போதும் உன்னை தனியா தான் ஓடிக்கணும். நீங்க சொர்க்கத்துக்கு போகும்போது ஜோடி ஜோடியா போவீங்க, கேள்விக்கு வரும்போது வாங்க எங்க வீட்டுக்காரம்மா, வாங்க என் பையன், எல்லாம் வாங்கத்தா, இல்ல. யூ ஆர் இண்டிவிஜுவல். தனி மனிதர்களிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், அவன் ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண். கேள்வி என்பது தனித்தனியாக நடக்கும். இப்ப இதுல ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது, வருவதும் மௌத்தாவதும் கேள்வி கேட்க போவதும். அந்த விஷயத்தில் என் மனைவி, என் குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய சொந்தம், என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம் எதுவும் பக்கத்தில் வராது. அப்புறம் திரும்ப திரும்ப நீங்க எல்லாம் சேர்ந்துருங்க சேர்ந்துருங்கன்னு சொல்றானே, அது என்னன்னு கேட்டா, எல்லா இபாதத்துகளிலும் இந்த செயல் வெளிப்படும். தொழுகையில் நிற்கிறோம், இமாம் தொழு வைக்கிறார், நம்ம எல்லாம் பின்னாடி நின்று தொழுகிறோம், அவர் தொழு வைக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம, நான் எது வேண்டாலும் செய்வேன், அப்புறமா சலாம் கொடுத்துருவேன், இல்லை நானும் தொழுவேன். தொழுகிறமா இல்லையா, தொழுகிறமா இல்லையா? இண்டிவிஜுவல், அவரவர் எப்படி தொழுகிறாரோ அதுதான் தொழுகை. ஆனால் கூட்டாக நடக்கிற அந்த செயலில் அவர் பங்கு பெற்றே ஆக வேண்டும். அவருடைய முடிவு தனித்தனியாக இருக்கும். அல் இன்சானு யதஃபாவது ஃபில் இஸ்மி கமா தத்ஃப கமா யதஃபாவது ஃபில் இபாதா. ஒரு லைன் சொல்லுவாங்க, மனிதர்கள் பாவங்களில் ஒருவரை ஒருவர் இன்னொருவர் வேறுபடுகிறார்கள். அவர்கள் எப்படி இபாதத்துகளிலே வேறுபடுகிறார்களோ, இபாதத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. இப்ப 100 பேர் இங்க நின்று 50 பேர் தொழுவோம் அப்படின்னு சொன்னா, இதுல எத்தனை பேருடைய தொழுகை ஃபுல்லா மக்பூல், இதுல எத்தனை பேர் பாதி, இதுல எத்தனை பேர் முக்கா, இதுல எத்தனை பேர் காவாசி, இதுல எத்தனை பேருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளவே படல, இருக்கும் இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளவுதான் சேர்ந்து செய்தாலும் கூட அல்லாஹ் இண்டிவிஜுவலை பார்க்கிறார். அந்த தன்மை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், உங்களுடைய ரஹ்பத், உங்களுடைய இரக்கம் தனி மனிதர்கள் மீது வேண்டாம். ஏன் சரிங்க, அப்ப வீட்டுக்காரம்மா புள்ள குட்டி காசு பணம் காரு வீடு மச்சான் மாமே மாமியா இதெல்லாம் என்ன சார்? அப்ப இந்த உறவுகளை பற்றி உங்க தாய் இருந்தப்ப தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கணுங்குது, உங்க பிள்ளைங்களை இப்படி பாதுகாக்கணுங்குது இஸ்லாம், இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தையில் இஸ்லாம் பதில் சொல்லும். அத்தனையும் க்வெஸ்சன் பேப்பர், அத்தனையும் க்வெஸ்சன் பேப்பர். மனைவி ரீதியாக மனைவி ரூபத்தில் உங்களுக்கு சோதனை, மகள் ரீதியாக சோதனை, வாப்பா ரீதியா சோதனை, இது எல்லாமே க்வெஸ்சன் பேப்பர் அவ்வளவுதான். சில பேருக்கு பிள்ளைய கொடுத்து சோதனை, சில பேருக்கு பிள்ளைய கொடுக்காம சோதனை சோதனை. இப்ப இது இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமே. சில பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு கணவன் மூலமாக சோதனை, மனைவி மூலமாக, சில பேருக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை, க்வெஸ்சன் பேப்பரே வரல. அப்ப சோதனை அப்படிங்கிறது அந்த தனி மனிதனை பொறுத்து அவனை சுத்தி இருக்கிற செய்திகள். இப்ப விளங்கும் நினைக்கிறேன், நாம வந்தது மாதிரிதான் தனியா இந்த உலகத்தை விட்டு போக போறோம். இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பின்னாடி அல்லாஹுக்கு முன்னால் தனியாகத்தான் இருக்க போகிறோம், வேற எவனும் கூட வரமாட்டான், வேற யாரும் கூட. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, நல்லா அழகா சொல்லுவான், எல்லாம் ஓடிடும். தம்பி ஓடுவார், தங்கச்சி ஓடுவார், மனைவி ஓடுவா, பார்த்துட்டு ஓடுவாங்க, புடிச்சுக்கு நம்மளுடைய நன்மையை வாங்கிட்டா. உனக்கு உலகத்துல உனக்கா வேண்டியதானே நான் வந்து தொழாம போய் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தேன், உண்டா உன் நன்மைன்னு கேட்டா என்ன செய்யறது? மாவனை பார்த்து அத்தா சொல்றாரு, நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வேண்டியதானே நான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தேன், உண்டா நன்மைய அப்படின்ட்டா என்ன செய்யறது? ஓடும் ஓடும். அப்போ ஒரு விஷயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, யூ ஆர் இண்டிவிஜுவல், the other all are your question. இப்ப இது எல்லாமே சோதனைக்காக விடு. இந்த விஷயத்தை யார் முழுமையாக உள்வாங்கி கொண்டாரோ அத அந்த இடத்துல வச்சுக்குவார். question paper எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, யாரெல்லாம் என் மனைவிக்காக வேண்டி நான் தொழவே இல்லை, என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் நோம்பே வைக்கல, நான் வாழவே இல்லை, அறிவீனன்னு சொல்லுவாங்க, ஜாஹில். அப்போ நீ வாழ வேண்டியது முதலில் உனக்காக, உன் மௌத்துக்காக, உன் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் போது, அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், என் ரப்பினிடத்தில் நான் எப்படி நிற்கப் போகிறேன்? கணவன் சோதனை, மனைவி எப்படி சோதனையோ கணவன் ஒரு க்வெஸ்சன் பேப்பர். அப்போ அந்த விஷயத்தை மிக தெளிவாக இந்த இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லா தஹுதுக்கும் பீஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லா. இது வரிசையா என்ன? இதுக்கு இதை சார்ந்த அடுத்தடுத்த செய்திகள் வருகிறது. அப்போ லா தஹுதுக்கும் பீஹிமா ரஃபத், யாருடைய விஷயத்திலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் இரக்கம் என்பதில்லை. அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல வருது, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மிக கடுமையாக இரக்கப்பட்டுதான் அல்லாஹ் இந்த சட்டத்தையே கொடுத்தான். இந்த சட்டம் எதற்கு? அவர் மறுமையினாலையில் அசிங்கப்படக்கூடாது. இங்கே எவர்கள் தவறான தொடர்புகள் வைத்திருந்தார்களோ, எவர்கள் விபச்சாரம் புரிந்தார்களோ, அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்து அவரை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். I want to meet him pure. அந்த ஆத்மா என்னிடத்திலே வரும்போது மிக சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கு வந்து அதை கழுவி தொடங்கிறதுங்கிறது படாத பாடு, படாத பாடு. கேவலத்தில் கேவலம், அசிங்கத்தில் அசிங்கம். யார் ஒருவர் கேள்வி கேட்பதற்கென்று நிறுத்தப்படுகிறாரோ மாட்டிக்கிட்டாருங்கிறாங்க பெருமானார். கேள்வியே கேட்கப்படாம எவ்வளவு தூரம் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமோ தப்பிச்சான். அவரை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு வருவாங்கல்ல ஆடிட்டர்ஸ், ஒரு பேக்க திருப்பி முடிஞ்சு அவ்வளவு. அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சரிங்கன்னு கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சு. ஒரு பேப்பர்ல கையை வச்சுட்டான், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் சோதனையே. அதே மாதிரி பெருமானார் சொல்லுகிறார்கள், கேள்வின்னு வந்துட்டாலே உனக்கு அது பிரச்சனை. அதனால நீங்கள் அல்லாஹுவை விட அவனுடைய படைப்புகளின் மீது நீங்கள் பிரியமுள்ளவர்களாக ஒரு காலமும் ஆக முடியாது. படைச்சவன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையின் மீது எவ்வளவுதான் பிரியம் வைத்திருந்தாலும் கூட அதை விட 1000 மடங்கு பிரியம் வைத்திருப்போம் ரப்புல் ஆலமீன். 80 தாயை விட அப்படிங்கிறாங்கல்ல, விட தாங்க, 80 தாய் அளவுலாம் இல்ல, 80 தாயை விட. ஒரு தாய் தன் குழந்தையின் மீது எவ்வளவு பிரியப்படுவா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணியா, அம்மா அழுகுறா, வெளியே நிக்கிறா, கையெழுத்து போட சொல்றாங்க, டாக்டர் வந்து சொல்றாரு இல்ல ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க, ஆபரேஷன் பண்றதுக்கு பர்மிஷன் வேணும். சொல்றா போடணும். அப்ப என்ன சொல்லுவாங்க, நீ லூசா, உன் பிள்ளை எப்படி காப்பாத்த முடியும், என்னதான் நடந்தது, என் புள்ள நல்லா இருக்கணும் போடுறாங்களா இல்லையா? அதைத்தான் அந்த இடத்துல சொல்றான், அது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரியம் என்பது அதை நிலைநாட்டுவதில் தான் இருக்கிறது. இன் குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகர், அதுக்கு அடுத்து அல்லாஹ் அதுக்கு காரணம் சொல்லுகிறான். அந்த பிரியம் ஏன் தெரியுமா, அந்த பிரியம் எப்படி தெரியுமா, இன் குன்தும் துஃமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நம்பினால், மறுமை நாளை நம்பினால், உனக்கு ஈமான் இருக்கிறது அப்படிங்கறதனுடைய அடையாளமே ஹத்தை ஜாரியாக்குவது. எவன் ஒருவன் விபச்சாரம் செய்தானோ, 4 சாட்சியோடு வந்தால் அல்லது தானாக ஒத்துக்கொண்டால் அவனின் மீது ஹத்து ஜாரியாக்கப்பட வேண்டும். ஹத் என்று சொன்னால் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 கசையடியும், திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். 40 நாட்கள் 40 ஆண்டுகள் ஒரு ஊரின் மீது மழை பெய்வதை விட ஒரு ஹத்து நிறைவேற்றப்படுவது அல்லாஹ்வினிடத்தில் மிகச்சிறந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இன் குன்தும் துஃமினூன பில்லாஹ், நீங்கள் ஈமானிலே இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் இதை நடைமுறைப்படுத்துவது. இது என்னங்க, இதுக்கு ஈமானுக்கு என்னங்க சம்பந்தம், இதுக்கு ஈமானுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து அல்லாஹ் சொல்றான், وَلْيَشْهَدْ عَذَابَهُمَا طَائِفَةٌ مِّنَ الْمُؤْمِنِينَ, உங்களிலே ஒரு கூட்டம் அப்படி நடத்தப்படுகிற அந்த செயலை கண்ணால் காண வேண்டும். இதுல முஃபஸ்ஸிர்களுக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடுகள். சில பேர் சொல்றாங்க கூட்டம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒருத்தர் இருக்கார் போதும். இன்னும் சில பேர் சொல்றாங்க அந்த 4 சாட்சி வந்தான்ல, 4 பேரையும் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அந்த 4 பேர் சொன்னாங்கல்ல இவங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணாங்க, அல்லது இவன் தான் அப்படி செஞ்சான், 4 பேரையும் கொண்டாடான்டுவான். நடந்தது அவர்களுக்கு தெரிய வேண்டும். எவன் சாட்சி சொன்னானோ நடக்கிறத அவன் நேரடியாக பார்க்க வேண்டும். அப்பந்தான் இந்த சட்டம் ஜாரியாகுவதற்குரிய, இந்த சட்டம் நிலை பெறுவதற்குரிய அடையாளம். இதையெல்லாம் தாண்டி இதுல ஒரு செய்தி இருக்கு, இது ஒரு மிகப்பெரிய தாவா, இது ஒரு மிகப்பெரிய தாவா. பெருமானாரே இறைவன் எந்த நோக்கத்திற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அதை நிலைப்படுத்துகிற ஒரு செய்தி இது. எங்க ரசூல் அப்படி இருந்தாங்க, எங்க ரசூல்லா இப்படி இருந்தாங்க, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, பரம்பரை முஸ்லீம், ஆண்ட முஸ்லீம், 800 அப்படிலாம் பேசினான் இல்லையா. அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்னது ஒரே வேலை தான், எது வந்துச்சோ நான் கொடுத்ததை எல்லாருக்கும் சொல்லணும். பெருமானாருடைய டியூட்டி என்ன, நான் நபி, என் உம்மத் அப்படி உம்மத் அப்படின்லாம் சொல்லிட்டு போல, என் வேலை என் ரப்பு கொடுத்ததை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும், நான் சொன்னதை என் உம்மத்து சொல்லணும். யாரெல்லாம் இறைவனை ஏற்கலையோ அவங்கள்ட்ட போய் இறைவனை பத்தி பேசணும், அல்லாஹுவை பத்தி சொல்லணும், தாவா செய்யணும். இட் இஸ் மை சோல் டியூட்டி, இதுதான் என்னுடைய முழுக்க முழுக்க நான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம். எத்தனை இஸ்லாமியர்கள் செய்யறோம், எத்தனை இஸ்லாமியர்கள் செய்யறோம், இங்க தப்லீக்ல போய் செய்யறதே பெரும்பாடா கிடக்கு, அதுல எவ்வளவு குழப்பமா கிடக்கு. தப்லீக்ல போய் பாய்கிட்ட போய் ஒரு பாய் தொழுவைக்கு கூப்பிடுறதுல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா கிடக்கு, எவ்வளவு பிரச்சனை. ஆனாலும் அந்த அந்த செயல் செய்யப்படுது. ஆனா மாற்று மதத்தார்களிடத்துல தாவா அப்படின்னு சொன்னா போய் நம்ம உடனே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறது இல்லை, அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பது, அவர்களுடைய இயற்கை தன்மையை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பது பெருமானார் செய்த வேலை. அது எத்தனை பேர் செய்யறோம் கடமை. என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும் பக்கத்து வீடு எழுத்து வீடு உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் அந்த செய்தியை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க, அந்த மனசுல அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி வைப்பான். இது பெருமானாரின் வழியாக இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய செய்தி. தாவா அப்படிங்கிறது பெருமானார் செய்து செய்ய சொன்ன செய்தி. அல்லாஹ் வந்து ஏன் இஸ்லாமியர்கள்லாம் இப்படி பார்க்கறதே இல்லை, இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால ஒண்ணு நடக்காது. நம்ம என்ன செஞ்சோம் பார்க்கறதுக்கு? எத்தனை பேரை இஸ்லாத்துக்கு அழைச்சோம், அல்லது எத்தனை பேருக்கு நம்மளுடைய செயல் மூலமாக காட்டணும் இதுதான் இஸ்லாம் அப்படின்னு. போய் கேட்ட உடனே சொல்றான் பாய் கடையில வாங்காதன்னு பாயே சொல்றான். இந்த இரும்பு வாங்கணும்னு கேட்ட உடனே ஒருத்தர் திருச்சியில முஸ்லீம் கடையா பாய் கடையா இருக்க இந்த ஸ்டோருக்கு கரெக்டா இருக்கும், நாடார் கடைக்கு போ. அந்த அளவுக்கு வலுவா அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தை. இந்த செய்தியின் ஊடாக இறைவன் சொல்லி தருகிறான், ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதை கொண்டு இந்த சமூகம் இருக்கிறதே தாவா செய்யணும். எப்படி? நல்லதை சொல்லுகிற வெறும், அதாவது நல்ல நல்ல கருத்துக்களை தலையில தூக்கிட்டு திரியிற சமூகம் மட்டும் அது இல்ல, இது மார்க்கமா சூப்பரா இருக்குங்க எல்லா செய்தியும். ஆனா ஒருவேளை தான் செயல்படுத்த மாட்டான். அப்படி இல்ல, சட்டத்தை சொல்லும், சொன்ன சட்டத்தை செய்யும், செஞ்சு காட்டும். செய்யறது மட்டுமல்ல, இது நாலு ரூமுக்கு உள்ள விட்டுலாம் செய்யாது, நடு ரோட்ல வச்சு செய்வா, எவன் வேண்டாலும் பார்க்கலாம். அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில ஹஜ்ஜினுடைய குத்துபால நிற்கும் போது பேசும் போது இதைத்தான் பேசினார். இதை செஞ்சதை பார்த்தவங்க இன்றைக்கு கிஸ்ராவும் கைசரும் இன்றைக்கு இருக்கிற மற்ற அரசர்கள் இந்த விஷயத்தை பார்த்திருந்தால், இதை கேள்விப்பட்டிருந்தால், நாளை காலையில இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். ஏ, இட் இஸ் எ மோட் ஆஃப் தாவா. இது ஒரு வகையான இறையடைப்பு பணி, அதை செய்வதுதான் நமக்கு கடமை. இல்லைங்க, நான் அதுக்கு வந்து அஜர்த்தா இருக்கணுமா, நான் அதுக்கு வந்து ஜமாத்துல போகணுமா, நான் தாயியா இருக்கு, எதுவுமே இருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய செயலால் இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டா, இன்னொருத்தன் இந்த இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதுதான் தாவா. ஸ்பெயினுக்கு போன இஸ்லாமியர்கள் அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல ஜபல தாரிக், அந்த தாரிக் பின் ஜியாதினுடைய வரலாறு. இவர் உள்ள போறாரு, நூறு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் பின்பற்றி வந்த அந்த கொள்கையை, அவர்களுடைய அந்த பண்பாட்டை இவங்க எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தா, இந்த போன 100 மாறி, இந்த போன 100க்கு கீழே உள்ள நபர்கள் மாறி, அந்த ஊர் மாறி போச்சு. இப்ப என்ன செய்யணும்? அந்த ஊருக்கு போறோமா? அங்க இதெல்லாம் சூப்பரா, ஏன்னா அவர் தே ஆர் கல்ச்சர்டு. கைசரும் கிஸ்ராவும் அன்றைக்கு இருந்த அந்த மன்னர்கள் அவர்களிடத்தில் இருந்த, இன்னைக்கும் பேசுறானா இல்லையா அந்த அரசர்களை பற்றி, அவர்களுடைய அறிவுகளை பற்றி இன்றைக்கும் பேசப்படுகிறது. பாரசீக அந்த ரோமானிய பேரரசினுடைய செய்திகள் இன்னைக்கும் சொல்லப்படுது. இவங்க போனவங்க அவங்கள பார்த்து அப்படி பிரமிச்சு, அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டு, அவங்கள மாதிரி ஆய் அப்படிலாம் இருந்திருக்கணும். இந்த 100க்கும் கீழே உள்ள ஆளுகளை பார்த்து அந்த ஊரே மாறி போச்சு. இவர் மாதிரி அவனும் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டான், இவர் மாதிரி அவன் ட்ரெஸ் போடுறான். அரபு நாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. செஞ்சான் ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய மனதால், தன்னுடைய செயலால் அவர்கள் நடந்து கொண்ட விதம் கண்டிப்பாக பாதிப்புகளை மாறி 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 ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் பெருமானாருக்கு அல்லாஹ் விதித்த கட்டளை. பெருமானாரின் வழியாக, பெருமானாரின் ஊடாக இந்த சமூகம் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்றும் காட்டப்பட்டது இந்த தாவா தான். அதைத்தான் இல்ல அந்த இடத்துல சொல்றான், நீங்க பப்ளிக்ல வச்சு இதை செய்யுங்க. இதனுடைய விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள், ஏலான் பண்ணணும். ஒருத்தருக்கு ஹத் அடிக்கப்படுகிறது, அல்லது ஒருத்தர் விபச்சாரம் செய்து அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொன்னா, கல்யாணத்துக்கு பேப்பர் கொடுக்கறது மாதிரி, அல்லது பள்ளியாசல்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை ஏலான் பண்ற மாதிரி மைக்க போட்டு, இன்னைக்குங்க காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல இந்த செயல் நடக்க போகுது அப்படிங்கறத ஊரறிய சொல்லணும். எல்லாரும் வந்த பின்னாடி அதிகபட்சமாக அந்த 4 சாட்சிகளை வச்சுக்கிட்டு தான் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த திருமணம் முடித்தவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை குர்ஆனிலிருந்து ஏன் எடுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இமாம் தன்னுடைய தப்சீர்ல ஒரு காரணத்தை எழுதியிருக்காரு. மிக அழகான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சட்டத்தை தன்னுடைய தௌராத்தில் வைத்துக் கொண்டே, தௌராத்துல எழுதியிருக்கு, அதை வச்சுக்கிட்டே யகூதிகள் என்ன செஞ்சா, கையை வச்சு மறைச்சான் இந்த சட்டம் பணக்காரர்களுக்கு இல்லைன்னா. அதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு இந்த சட்டத்தை வரி வடிவில் இல்லாமல் எடுத்து விட்டு, ஆனால் இந்த உம்மத்தை முகம்மது இதை எப்படி பின்பற்றுதுன்னு உலகமே பாருங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை மேல உயர்த்திட்டான் அப்படின்னு ஒரு இமாம் எழுதுறார். என்ன அழகான செய்தி! இருக்கிற சட்டத்தை தன்ஃபீத், நிறைவேற்ற முடியாத ஒரு கூட்டம் அல்லது நிறைவு செய்வதற்கு விரும்பாது இருந்த கூட்டத்திற்கு மத்தியில் பேப்பர்லே இல்லாதப்ப கூட அதை நாங்கள் நிறைவேற்றுவோம், எங்களுடைய நபி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைவேற்றுகிற ஒரு உண்மையான மூமின்களை கொண்ட கூட்டம் இந்த உம்மத்தே முஹம்மதியா. அதுக்கு தான் இந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ரெண்டாவது இதுல உள்ள செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, போன வாரம் நான் ஒரு கவிதையை சொல்லிட்டு இடையில நிப்பாட்டிட்டேன். அந்த ஹதீஸ்ல வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஃபு தஉஃப நிஸாஉகும், உஃபு தஉஃப நிஸாஉகும், இஃப் யூ வாண்ட் பியூரிட்டி இன் யுவர் வைஃப் பி பியூர் ஃபர்ஸ்ட். இந்த ஹதீஸ்க்கு அர்த்தம், என் மனைவி சுத்தமானவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற சமூகமே முதல்ல நீ சுத்தமா இருந்துப்பார். இஃபத் அப்படின்னு சொன்னா கற்புத்தன்மை, நீ கற்பு கரசனாக இரு, உன் மனைவி கற்பு கரசியாக இருப்பாள். அடுத்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், அதே ஹதீஸினுடைய தொடர்ல, பர்ரு ஆபாஅக்கும் தபர்ருக்கும் அப்னாஉக்கும், பர்ரு ஆபாஅக்கும், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு எப்படி நடக்கிறீர்களோ உங்கள் குழந்தைகள் உங்களிடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். சப்ஜெக்ட் கொஸ்டின் ஒரே மாதிரிதான் இருக்கும், சயின்ஸ் கொஸ்டின் இல்ல, போன வருஷம் இது சயின்ஸ் கொஸ்டின், இந்த வருஷம் அதை இங்கிலீஷ் கொஸ்டின் ஆக்க மாட்டோம், ஒரே கொஸ்டின் தான், சயின்ஸுக்கு சயின்ஸ் தான், போன வருஷம் சயின்ஸ், இந்த வருஷம் சயின்ஸ் கொஸ்டின் தான், பயாலஜி பயாலஜி தான். நல்லா சொல்ற, நீ எப்படி நடந்துகிட்டே கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரிதான் இருக்கும் பின்னாடி உன் பிள்ளைய வச்சு. அதனால பிர்ரு ஆபாக்கும் தபர்ருக்கும் அப்னாஉக்கும், உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ உங்கள் பிள்ளைகள் அப்படி மாறுவார்கள் என்பதை எதிர்பாருங்கள். எங்க அப்பா தேவையில்லை, எங்களுடைய பெற்றோர்கள் இருப்பது எங்களுக்கு சிரமமா இருக்கு. அன்னைக்கு இந்த அம்மா சொன்னது மாதிரி 500 ரூபாய் செலவாயிருக்கு, எல்லாத்தையும் திண்டுறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பாய் அம்மா பார்த்திருப்பிய, எல்லாத்தையும் திண்டுறாங்க வே வேமான், உன்னை அப்படி கொடுக்காம அவன் புரிச்சே உனக்கு கிடைச்சிருக்க மாட்டானே. அவங்க அப்படி யோசிச்சிருந்தா நம்ம ஏன் இந்த பய எல்லாத்தையும் திங்கிறானே, இவனை ஏன் வச்சிருக்கணும்னு அந்த அத்தாவும் அம்மாவும் நினைச்சிருந்தா இப்படி ஒரு ஆண்மகன் கிடைச்சே இருக்க மாட்டானே. என்ன கேவலமான சிந்தனை, அது நம்மளால எப்படின்னு விளங்க முடியல. அதை சொல்றாங்க ஆனா, அதனால நீங்கள் நன்றாக நடந்து கொண்டால் அல்லாஹ் அதற்கு தோதுவான குழந்தைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். இன்னொன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யாரை வைத்தும் அல்லது இதன் மூலமாக நான் என்னுடைய கடைசி காலத்தை நான் மீட்டெடுத்துக் கொள்ளுவேன் என்று யாராவது ஒரு முடிவு செய்தால் அவர்கள் சோதனை அதில் தான் இருக்கும். ஒருத்தர் நினைக்கிறார், எனக்கு ஆம்பளை புள்ள 2 இருக்கு அல்லது 3 பயல்க, நான் நிம்மதியா இருப்பாங்க பின்னாடி காலத்துல. அல்ல, அங்கதான் கரெக்டா கொஸ்டின் பேப்பரை கொண்டு வந்து சொருவான். நான் உலகத்துக்கு வந்தது என்னை வச்சிருந்தது ரப்புல் ஆலமீன், ஏன் என்னுடைய இளமை பருவமும் என்னுடைய துஃபூலியத் என்னுடைய குழந்தை பருவமும் எனக்கு தெரியல, அன்னைக்கே மூத்தாயிக்க முடியாது. இவன் நினைக்கிறான் 2 பர்சன் இவர் ஜம்முன் இருப்பார் அல்லது நான் ஜம்முன் இருந்துருவேன், அப்படிலாம் இருக்க முடியாது. கொஸ்டின் பேப்பர், நீ உங்களுடைய அப்பாவோடு நடந்து கடைசி காலம் வரை என் ரப்பு என்னை பாதுகாப்பான். உயிர்ப்பித்து உலகத்துக்கு கொண்டு வர்றது இல்ல, யாரும் யாரையும் மௌத்தாக்குறது இல்ல, கபருக்குள்ளேயும் வைக்கிறது இல்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் புள்ள கொண்டு போய் என்னை கபருஸ்தான்ல வச்சிருவான். அல்லாஹ் சொல்றான், நான் தான் வைக்கிறேன், நான் தான் வைக்கிறேன். இந்த உலகத்தை நீ பார்க்கிற கடைசி பார்வை, உனக்கு தெரிகிற காட்சி, அல்லாஹ் சொல்றான் வேற யாரும் இல்ல, அங்கேயும் நான் தான். கபரே ஏத்துக்காதன்னு நான் ஒரு கட்டளை போட்டா உலகத்தினுடைய எந்த பூமியும் உன்னை ஏத்துக்காது. நம்பிக்கை ஏன் மேல வச்சு பழகு, அல்லாஹ் சொல்றான் நம்பிக்கை ஏன் மேல வை. அதுவல்ல, கடைசி அந்த ஹதீஸ்ல இன்னொரு செய்தியை சொல்றாங்க, வமனே தஸதர இல அஹீஹில் முஸ்லிம் மின் ஷையின் பல்லகஹு பலகஹு அன்ஹு, உங்களிடத்தில் யாராவது உங்களுடைய முஸ்லிம் சகோதரர் உங்களிடத்திலே வந்து அவரால் ஏற்பட்ட ஒரு செய்திக்கு உங்களிடத்திலே எக்ஸ்கியூஸ் கேட்டா, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய சகோதரர், உங்களுடைய சச்சாம்மாங்க, பெரியத்தாம்மா, இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது இல்லையா? எவ்வளோ ஒரே சண்டை, யார்கிட்ட கேளுங்க? குடும்பத்தில் கொஞ்சம் இது இல்லைங்க, அல்லது அண்ணன் தம்பிக்கு மத்தியில் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்காம இருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்காங்க. அண்ணன் தம்பி யார் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்களோ நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சொத்துகள் பிரிக்கப்படாதது. எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரிச்சுட்டு அது குறைஞ்சு போயிடும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா அது அப்படியே இருக்கட்டும், காலங்காலமா அந்த சொத்து அப்படியே இருக்கும், எங்க அத்தா சொத்து எப்படி இருக்கட்டும், அவர் மூத்தா பேர் வர அந்த அம்மா மூத்த, கொஞ்ச நாள் ஆன உடனே அடியும் தடியும். அல்லாஹ் தெளிவாக பங்கு வகிக்கிறான், உங்க ஒத்தா சொத்தும் கொத்தா சொத்து இல்லை. அவன் என்னைக்கு மூத்தா போனாரோ அது அல்லாஹின் இடத்துல போய்விடுகிறது. அல்லாஹ் சொல்றான் நான் பங்கு வச்சு தர்றேன், நீ ரெண்டு பேர் இருக்கோன்னு நீ இவ்வளவு பங்கு வச்சுக்கிற, பாதி பாதி அப்படிலாம் பங்கு வைக்க முடியாது. இஸ்லாம் அதற்கென்று வழியை காட்டி தந்திருக்கிறது. யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ, ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கார், அந்த மௌத்தானவருக்குரிய அத்தா உயிரோடு இருக்காரு அல்லது அம்மா உயிரோடு இருக்காங்க, அல்லது அவங்களுக்கும் பங்கு போகுது, அவருக்கு எப்படி நம்ம கொடுக்கறது? ஏன் அவருக்கு ஏன் கொடுக்கணும்னு என்ன அவசியம்? கொடுத்தே ஆகணும். ஏன் உங்க அத்தா என்னைக்கு மூத்தா போனாரோ அது அவர் சொத்து அல்ல, அது அல்லாஹ் சொத்து. என்ன அழகா இஸ்லாம் சொல்லி தருது பத்தியில. இப்படி நீ நம்பினால் அந்த சொத்துல நான் பறக்க செய்வேன், அதை பாதுகாப்பேன், அதை வளர்ப்பேன், அதை இன்னும் பன்மடங்காக்குவேன். ஒரு மடங்கு இல்ல, பன்மடங்காக்குவேன். பன்மடங்காக்குறதுக்கு மட்டும் இல்ல, அதை கொண்டு உன்னை பயனாளியாக ஆக்குவேன், கன்சியூமர். நீ பல சொத்து எப்படி கிடக்கு? கோர்ட்ல கிடக்கு. இவனும் அனுபவிக்க மாட்டான், தம்பியும் அனுபவிக்க விட மாட்டான், ரெண்டு பேரும் அனுபவிக்காம காலங்காலமா அந்த ஊடு கீழே இடிஞ்சு விழுந்து எல்லா காசையும் அள்ளி கொண்டு போய் கடைசியில் கோர்ட்ல கொடுத்துட்டு வருவான். வாட் இஸ் தி பெனிஃபிட்? வாட் இஸ் தி பெனிஃபிட்? அப்ப அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் உன் சொத்து அல்ல. அப்ப அந்த சொத்து அப்படிங்கிறது முறையாக பங்கு வைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நிறைய பேர் சொல்றது இந்த சொந்தங்களால பெரிய பிரச்சனைங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையும், எப்ப பார்த்தாலும் ஒரே பொறாமையும், நம்ம மேல ஒரே இதுவுமா பண்ணிக்கிட்டு இருப்பான். வேற என்ன, அமெரிக்காவினுடைய அதிபர் இவரா வந்து ஒபாமாவா உங்க மேல கவலைப்பட போறாரு, உங்க மேல பொறாம, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லைங்க, சவுதி மன்னர் வந்து என் மேல கொஞ்சம் பொறாமையா இருக்காரு. என்னடா தேவை இருக்கு? உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன்னை பொறாம போட போறான், உன் வீட்டுக்கு ஏத்து வீட்டுக்காரன் தான் உன்னை பொறாம போறான், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் உன்னை பொறாம போட போறான். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், அஹ்பிப் ஹபீபக ஹவுனம் அஸ அன் யகூன பகீதக யௌமம், அபகீத் பகீதக ஹவுனம் அஸ அன் யகூன சதீக கயௌமம். நீ நண்பனாக யாரை தேர்ந்தெடுக்கிறாயோ அளவோடு நட்பு கொள். ஒரு அருமையான வார்த்தை, அஹ்பிப் ஹபீபக ஹவுனம் அஸ அன் யகூன பகீதக யௌமம். நட்பாக நீ தேர்ந்தெடுக்கிற மனிதரிடத்திலும் அளவாக நட்புகள். ஏன் என்று கேட்டால் ஒரு நாள் அவன் தான் எதிரி ஆவான். எதிரி எங்க இருந்து வர்றாரு? அவர் பிறக்கும் போதே ஜென்ம ஜென்மா இல்ல, யாராவது பிறக்கும் போதே ஜென்ம ஜென்மா அவனை பார்த்தாலே அப்படிலாம் யாரும் கிடையாது. யார் அதிகமாக நட்பாக இருக்கிறார்களோ அதிகமாக விலகி போவார்கள், அவன் தான் சண்டைக்கு வந்து நிற்பான். அதனால பெருமானார் சொன்னார்கள் அளவோட வச்சுக்க நட்ப. யார் மேலையாவது அதே மாதிரி விரோதம் பாராட்டினாலும் அதிலும் அளவு தேவை. என்ன, ஒரு நாளைக்கு அவன் திரும்ப நண்பனாக ஆகிவிடலாம். அப்ப வருத்தமா இருக்கும், சே இவனை போய் எப்படிலாம் பேசி தொலைச்சிட்டோம், மூஞ்சில் முழிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்க அளவு. அப்போ உங்களுடைய உற்ற நண்பர்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய விரோதிகள், உங்களுடைய மிகப்பெரிய விரோதிகள் தான் உங்களுடைய உற்ற நண்பர்கள். காணும், காலம் தழுகையில மாறும். அப்ப அதனால இஸ்லாம் இந்த இடத்துல சொல்லுது, உங்களுடைய ஒரு சகோதரர், உங்கள் சொந்தக்காரர் அல்லது சொந்தமே இல்லை யாரோ ஒருத்தர், அவர் தப்பு செஞ்சிட்டார், உங்களோட அவருக்கு ஒரு பிணக்கு, நேர வந்து உங்களிடத்துல சொல்றார் அல்லாஹுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றார். மன் இத்தவர இல அகீஹில் முஸ்லிம் மின் ஷையின் பலகஹு அன்ஹு, அவரால் ஏற்பட்ட சிரமத்திற்காக வேண்டி ஒருத்தர் வந்து கேட்கிறார் அல்லாஹுக்காக வேண்டி என்னை மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டா, ஒரு முஸ்லிம் மீது அது எவ்வளவு பெரிய துரோகமாக இருந்தாலும் அவர் மன்னித்தே ஆக வேண்டும், மன்னிக்கணும். அது என்ன அவர் செஞ்சிருந்தாலும் சரி, வந்து கையை பிடிச்சி கேட்டான்ல அல்லாஹ்க்கா வேண்டி என்ன மன்னிச்சுங்கன்னு கேட்டான்ல, உடனே மனசுல உள்ள அத்தனையும் விட்டு விட வேண்டும். ஏனென்று கேட்டால் இது அல்லாஹ்வினுடைய குணம், மன்னிக்கிறதுங்கிறது யாரோட குணம்? எத்தனையோ பெரிய பெரிய இரவு இபாதத்துகளை கொண்டு சொர்க்கம் அடைய முடியாதவர்கள் ஒருத்தனை மன்னிக்கிறத வச்சு என்கிட்ட உள்ள குணத்தை எவ்வளவு அழகா என்னுடைய அடியான் எடுத்துட்டான், இது போதும்டா உனக்கு, நேர சொர்க்கத்துக்கு போன நல்லா சொல்லிடலாம். சொல்ல முடியாது. என்ன நம்மளுடைய தகஜத்துக்களை அளவுகோல் வைப்பவர்கள் நாம் அல்ல. என் தகஜத்தை ஏத்துக்கொள்ளப்படுமா ஏத்துக்கொள்ளப்படாதா எனக்கு என்ன தெரியும். ஆனால் என்னுடைய அந்த குணத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப ஒருத்தன் கேட்டா மன்னிக்கணும், அப்படி இல்லை ஃபலம் யக்பல். ஒருத்தர் சொல்றார் ஜென்ம ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டேன், நீங்க சொல்றாருல ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் மன்னிக்க மாட்டேன். நீ யாரா, நீ செஞ்ச, நான் மன்னிக்க மாட்டேன், என் புள்ள மன்னிக்க மாட்டான், பேர் மன்னிக்க மாட்டான், கூப்பிட்டு கூப்பிட்டு எழுதி வச்சு இந்த குடும்பத்து கூட சேரவே கூடாது சொல்றானா இல்லையா. ஃபலம் யக்பல், பெருமானார் சொன்னார்கள் ஃபலம் யக்பல் உதுரா, அப்படி ஒருவன் மன்னிப்பு கேட்டு நீ மன்னிக்காவிட்டால் ஃபலம் யர்து அலா ஹௌதி, ஃபலம் யர்து அலா ஹௌதி, நாளை மறுமை நாளையில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காத, தண்ணீர் தண்ணீர் என்று இந்த சம் அழைகிற போது பெருமானாருக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஹவுதுல் கௌசர்ல இருந்து பெருமானார் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களே, அந்த தண்ணீர் தடாகத்திற்கு நீயே வராதே, வந்தாலும் நீ தடுக்கப்படுவாய். எதை கொண்டு போய் எதோட சேர்க்கிறாங்க பாருங்க. இங்க மன்னிங்கிறது ஒரு வார்த்தை போய மன்னிச்சுட்டு போயிட்டான், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு. இல்லன்னா அவனை தூக்கிக்கிட்டே திரியறான் ஒருத்தன். ஒருத்தன் என்ன செய்யறான், யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாரு அப்படின்னு சொன்னா சில பேர்கிட்ட பேசி பாருங்க. சில பேர்கிட்ட சும்மா பஸ்ல போகும்போறாங்க, எங்க பேசினீங்க என்னங்க எப்படி பேச, அட என்ன என்னங்க சொந்தக்காரங்க, அவரே ஆரம்பிப்பாரு என் மச்சான் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு உலகத்திலாம் எப்படி மச்சா இருக்கான், எனக்கு வந்து இப்படி சேர்ந்திருக்கான் தானா பேசுவான் சில பேர். இதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் இந்த சேரை தூக்கி இப்படி கழுத்துல மாட்டிக்கிட்டாரு, இந்த சேரை தூக்கி கழுத்துல மாட்டிக்கிட்டாரு, எவ்வளவு நேரம் தாங்கிக்கிட்டு இப்படி நடந்து போறாரு வர்றாரு, கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு, சேர் வலிக்குது சேர் வலிக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த சேர் போட்டு இந்த கையை தூக்க முடியல, ரெண்டு நாள் இந்த சேரை தூக்கிக்கிட்டே ஒருத்தன் சுத்துறான், படுக்கும் போதும் சேரை தூக்கிக்கிட்டே சுத்துறான், சாப்பிடும் போதும் சேர், அப்ப எப்படி இருக்கும். அப்ப இதே மாதிரிதான்டா நீ அடுத்தவனையும் சேர்த்து தூக்கிட்டு சுத்துற. மன்னிப்பு அப்படிங்கிறது இஸ்லாம் காட்டுகிற வழிகளில் மிக அழகான அருமையான வழி. எதை எதையோ எப்படி எப்படியோ பெருமானார் மன்னித்தார்கள். வந்தாரு அவருக்கு பள்ளியாசன் தெரியாது, அங்கே நின்று உச்சா போறாரு, ஒண்ணுக்கு இருக்கிறார், டாய்லெட் ஆக்கிட்டார் பள்ளியாசன்ல. சாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம், எத்தனை தடவை வந்து அடிச்சு கேட்டிருப்போம், அடிக்க போறாங்க நிப்பாட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இருங்க, அவருடைய தேவையை அவர் நிறைவு செய்து இப்ப தடுக்க கூடாது. இன்னைக்கு சொல்றான் தடுத்தா நோய்ங்கிறான், கிட்னில கல்லு வருங்கிறான், ஏடா கூடமா ஏதாவது ஆகுங்கிறான். அன்னைக்கு பெருமான தடுக்காதீங்கன்ட்டாங்க, இல்லைங்க அவர் அவர் பணியை அவர் முழுமையாக நிறைவு செய்ய, அவரை விடுங்க, லெட் ஹிம் டு. சரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களேன்னு பொறுமையா நினைக்கிறாங்க. அவர் எல்லாம் ஒண்ணுக்கெல்லாம் போன முடிஞ்சவன் பெருமானார் கூப்பிட்டு சொன்னாங்க, இது பள்ளிவாசல், இது இறைவனை வணங்கிக்க வைக்கிறோம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல தன் கையால் கழுவி அங்கதான் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. தாவா உடனே காலை பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான், அவன் கேக்குறான் நீங்க யார், யா நீங்க எல்லாம் துனியால உள்ள ஆளா இல்ல வானத்துல உள்ள, என்ன குணம் இதுக்கு வந்து வேற ஏதாவது அல்லாஹ்வை பத்தி ஒரு மணி நேரம் டெபினேஷன் கொடுத்தாங்களா ரசூலுல்லாஹ், தான் கையால கழுவு. அதை பார்த்தாரு இவன் மௌத்தா போனாலும் இல்ல இவன் எங்க போனாலும் இஸ்லாத்தை பற்றி இவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், இவன் அல்லாஹ் வரைஞ்சா இஸ்லாத்துக்கு வந்தான், ரசூலுல்லாஹ் யாரும் தெரியுமா குத்ரான் பேர் வேற எவ்வளவு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதை பார்த்தா அப்படி தபக்கம் விழுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன்னித்து பழகுங்கள் மன்னித்து பழகுங்கள். இன்னைக்கு சொல்றான் கேன்சரினுடைய மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது பல பேரை மன்னிக்காம கரசிங் திட்டுறது, ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டேங்கன்னு சொல்றது, அதை தூக்கி வச்சு நீ என்ன செய்ய போற, மன்னிச்சுட்டு அப்புறம் பாருவோம் மனசு எவ்வளவு லேசா இருக்கும். நான் அடிக்கடி இந்த ஹதீஸை சொல்லுவேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபி அழைத்து சொன்னாங்க அன் துஸ்பி அன் இன் கதர்த்த அன் துஸ்பிஹ வ தும்சிய லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல், காலையில உன்னால எந்திரிக்கும் போது உன் மனதில் யாரை பற்றியும் எந்த குரோதம் கவலை யாரை பற்றியும் பொறாமை எதுவுமே இல்லாத நிலையில் உன்னால் எழுந்திருக்க முடிந்தால் சாயங்காலமும் உன்னை பாரு செக் பண்ணி பாரு உன் இதயத்தை அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ அப்படியே இருந்துக்க. இன் கதர்த்த இஃப் யூ ஆர் ஏபிள் யூ கேன், உன்னால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இன் கதர்த்த அன் துஸ்பிஹ வ தும்சிய லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின், யார பத்தியும் உலகத்துல எவனை பத்தியும் எந்த குணம் இல்ல, அப்படியே இதயம் சுத்தமா இருக்கு, அப்படியே ஏதாவது சிரமம் வந்தாலும் உன்னே சொல்றாரு நான் அல்லாஹ்வுக்கு வேண்டி மன்னிச்சிட்டேங்கிறாரு.
அல்லாஹ் வேண்டி மன்னிச்சிட்டேன். பெருமானார் சொன்னாங்க, ப்ளீஸ் பெர்ஃபார்ம் இட், அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுங்க, உடனே இந்த குணம் வந்துடாது. நாளைக்கு காலையில நான் யார பத்தியும் குறைய நினைக்க மாட்டேங்க அப்படின்னு நீ சொல்ல முடியாது. நினைப்ப என்ன, நீ வளர்ந்த சமூகம் அப்படி, சூழல் அப்படி. ட்ரை பண்ணி பாருங்க, காலைல எந்திரிச்ச உடனே கொஞ்ச நாளைக்கு இப்படி ட்ரை பண்ணுங்க. என் மனசுல யாரை குறித்தும் எந்த கவலையும் நான் வந்து பொறாமப்படல, யாரு கோபம் இல்ல, எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன், என் மனசு சுத்தமாக இருக்கு, நானும் என் இறைவனும். இது உயர்ந்த நிலை. பெருமானார் சொன்னார்கள், தாலிகமின் சுன்னதி, இதுதான் என் வழிமுறை. தொழுறது அதெல்லாம் வழிமுறை, இதிலே ரொம்ப லேசான வழிமுறை. தாலிகமின் சுன்னதி, வமன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. அந்த செயலை யார் செய்வா, என்னை எவன் பிரியப்படுறானோ அவன் தான் அந்த செயலை செய்ய முடியும். வமன் அஹப்பனி கான மஈஃபில் ஜன்னா, என்னை பிரியப்பட்டு இந்த செயலை செய்தவனை நரகம் ஒரு காலமும் தீண்டாது. என்னை பிரியப்பட்டவன் என்னோடு சோனத்தில் தான் இருப்பான். இது காசு வேணுமா, பணம் வேணுமா, பள்ளியாசம் வேணுமா, தஸ்பீ மணி வேணுமா, முசல்லா வேணுமா, குராட்டு எதுவுமே வேண்டாம். இந்த செயலை செய்யறதுக்கு, இந்த மனோநிலையை ஒருத்தன் வளர்த்துக்கிறதுக்கு இவனுக்கு முசல்லா வேணும், பள்ளியாசம் வேணும், தஸ்பீ மணி வேணும், தொப்பி வேணும், காசு வேணும், ஜக்கத். காலையில் எந்திரிச்ச உடனே என் மனசுல யாரு, அப்படியே யாராவது குரோதங்கள் இருந்தால் முழுமையா மன்னிச்சிட்டேன். சாயங்காலமும் ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நாள்ல மன்னிச்சுட்டு விடுறது இல்ல, இது டே டு டே லைஃப்ல டெய்லி நடக்க வேண்டியது. அப்ப யாராவது ஒருவர் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் நீங்கள் முழுமையாக அவரை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். மன்னிக்காட்டி நாளைக்கு ஹவுதுல் கௌசர் இடத்திலே தண்ணீர் குடிக்க வரவேண்டாம். யூ ஆர் மஹரூம், நீங்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள், விரட்டப்பட வேண்டியவர்கள். மன்னிப்பு கேட்டால் மன்னித்து பழகுங்கள். அப்ப இந்த மூணு குணத்தையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். இப்ப இதே செய்தியே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கவிதை வரிகளில் சொல்றார். இதே ஹதீஸ அப்படி உள்வாங்கி சொல்றார். உஃபு தஃஃப நிஸாஉகும் ஃபில் மஹ்ரமி தஜன்னபு மா லா யலீகு பி முஸ்லிமி. உஃபு தஃஃப நிஸாஉகும் ஃபில் மஹ்ரமி தஜன்னபு மா லா யலீகு பி முஸ்லிமி மன் யஸ்னி ஃபி கௌமின் பி அல்ஃபை திர்ஹமி யுஸ்னா பி அஹ்லிஹி பி கைரி திர்ஹமி மை யஸ்னி யுஸ்னபிஹி வலௌ பி ஜிதாரிஹி மை யஸ்னி யுஸ்னபிஹி வலௌ பி ஜிதாரிஹி இன் குன்த யாஹாதா லபீபன் ஃபஃஹமி மை யஸ்னி இன்ன ஸினா தைனுன் இதா அக்ரத்தஹு கானல் வஃஃஉ ஃபி அஹ்லி பைதிகி ஃபஃஹமி. அழகா சொல்றார் இந்த வார்த்தைகள் அப்படியே மனசுல, அந்த ஹதீஸ் அர்த்தமா வச்சு அவர் சொல்றார். நீங்க கண்ணியமாக இருந்து பழகுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பெண் பிள்ளைகளை கண்ணியமாக வைப்பான். நீ முதல்ல அந்த இஃபத் என்று சொல்லுகிற அந்த கற்புத்தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்கள் எந்த இடத்துல இருந்தாலும், உங்கள் தாய், உங்களுடைய சகோதரி, உங்கள் மனைவி, உங்கள் மகள், எல்லாம் இந்த ஜெனரேஷனே அல்லாஹ் பாதுகாப்பான். தஜன்னபு மா லா யலீகு பி முஸ்லிமி, ஒரு முஸ்லிமுக்கு ஆகாத குணத்தை ஒரு காலமும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த கற்பு நிலை தவறி போகிற இந்த குணம் இருக்கிறதே, இது முஸ்லிமுக்கு ஆகாதது. அடுத்த பெண்ணை பார்ப்பது, அடுத்த பெண்ணை தொடுவது, அடுத்த பெண்ணோடு தவறு செய்வது ஒரு முஸ்லிமுக்கு ஆகாதது. ஒரு முஸ்லிம் இப்படி செய்யவே மாட்டான். நீ செய்யாத. இந்த நாலு வரியும் பயங்கரமா இருக்கிறதுனால தான் அதை திரும்ப போன வாரமே இது சொன்னேன், இருந்தாலும் என்னால் முழுமையாக சொல்ல முடியல. பாங்க சொல்றதுக்கு அவர் வந்து நின்றார், அவரை பார்த்தா வேற பயமா இருக்கு, டக்குன்னு வந்து நின்றாரு. மை யஸ்னி ஃபி கௌமின் பி அல்ஃபை திர்ஹமி யுஸ்னா பி அஹ்லிஹி பி கைரி திர்ஹமி. ஒருத்தர் சொல்றாரு அந்த அந்த பாட்டினுடைய வரி, ஒருவன் தன்னுடைய கூட்டத்திடத்திலே 2000 திர்ஹம் தீனார் கொடுத்து ஒருத்தன் ஜினா செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் விபச்சாரம் புரிந்தால் தவறான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டான். என்ன நினைக்கிறான், இந்த லோக்கல்லாம் சரியா வராதுப்பா, ஹை நல்ல 5-star ஹோட்டல் 2000 ரூபாயா. அவர் சொல்றாரு இந்த இமாமு, யுஸ்னா பி அஹ்லிஹி பி கைரி திர்ஹமி, உன் குடும்பத்திடத்திலே உன்னுடைய மக்கள், மனைவி, சகோதரி, அம்மாவிடத்திலே ஒரு பைசா இல்லாம இன்னொருத்த வந்து அதே வேலையை செஞ்சுட்டு போயிருவான். நீ 2000 ரூபாய் யோசிக்கிற,
ஐ வாண்ட் டு பியூர் அப்படின்னு நினைக்கிற நீ, ஐ வாண்ட் டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிற, காசே இல்லாம இங்க வேலை நடத்திட்டு போயிருவான். இது உலகத்தினுடைய நியதி. அடுத்து சொல்றாரு, மை எஸ் நீ யூஸ் நபிஹி வலவு பிஜி தாரிஹி, யார் ஒருவன் இது போன்ற தவறான விபச்சார தொடர்புகளை கொண்டிருக்கிறானோ அவனுடைய சிவர் சுவத்தில், அவனுடைய வீட்டின் சுவத்தில் கூட ஒரு நாளைக்கு அந்த விபச்சாரம் செய்யப்படும். வீட்டின் சுவத்திரத்தில் என்ன அர்த்தம், குடும்பத்தார்களிடத்திலே முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தாரிடத்திலே வீட்டிலே அந்த பாதிப்பு அவனுக்கு வெளிப்படும். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அறிவாளியாக இருந்தால் இந்த செய்தியை கொஞ்சம் முழுமையாக உள்வாங்கிக்க, நீ புரிஞ்சுக்க என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் நீ உள்வாங்கிக்க. நீ ஏதோ யாருக்கும் தெரியாது, நமக்கும் அந்த நம்முடைய அந்த செயலுக்கு மட்டும்தான், ஏசி ரூம்பு நம்முடைய ரூம்குள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செக்யூரிட்டியோட இல்ல அல்ல சொல்றான். கடைசியா அந்த வார்த்தையை இமாம் ஷாபி சொல்றாரு, இன்ன ஜினா தைனூன் தி அடல்டரி இஸ் எ டிபெட், இது ஒரு கடன், விபச்சாரம் என்பது ஒரு கடன். நீ அந்த கடனை வாங்கினால், ஒருத்தன் போய் கடன் வாங்கணும் என்ன செய்வான், திரும்பி கொடுறாம்மா, இல்லங்க நீங்களே வச்சுக்கங்க, ஏன் சொல்ல போறான், இத அக்ரஸ்தஹு கானல் வஃஃஉம் ஃபி மின் அஹ்லி பைதிக ஃஅலமி, அந்த கடனை உன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே எப்படியாவது தீர்க்கப்படும், எப்படியாவது தீர்க்கப்படும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய செய்தியை, எவ்வளவு பெரிய தத்ரூபத்தை இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை அப்படி கெட்டி காக்குறாங்க. We are blessed. நாம் எல்லாம் அல்லாஹுவினால் அருள் செய்யப்பட்ட சமூகம், மர்ஹூம் ரஹ்ம உம்மத்தும் மர்ஹூம, அருள் செய்யப்பட்ட சமூகம். இப்ப இத்தனை விஷயத்தை நம்ம முன்னாடி பேசினோம்ல, எவ்வளவு செய்தியை நான் சொன்னேன், இந்த எல்லா செய்தியும் சேர்த்து அல்லாஹ் அடுத்த திருக்குறானுடைய வசனத்தில், அதுக்கு தான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன், அடுத்த திருக்குறானுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸானி லா யன்கிஹுஹ இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக், ஒரு விபச்சாரனை, ஒரு தவறான தொடர்புள்ளவனை, ஒரு தவறான தொடர்புள்ள விபச்சாரிதான் திருமணம் முடிப்பார். ஒரு விபச்சாரனை, தவறான விபச்சார தொடர்புள்ளவள் தான் திருமணம் முடிப்பாள், அல்லது ஒரு முஷ்ரிக் முடிப்பாள், இறை மறுப்பாளி திருமணம் முடிப்பாள். அதே போன்ற ஒரு விபச்சாரியை, அவளை போன்ற ஒரு விபச்சாரன் தான் திருமணம் முடிப்பாள், அல்லது ஒரு முஷ்ரிக் முடிப்பான். என்னை பயந்த நல்லடியார்களுக்கு இது ஹராமாக ஆக்கப்பட்டுள்ளது. அல்ல திரை எழுத்துட்டான், ஷட்டர் போட்டாச்சு. இந்த செய்தியை ஒரு நாள் துபாயில் இது சம்பந்தமா தப்சீர் வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது வேற ஒரு தகவலோடு இந்த செய்தியை சொல்றேன். நாம் எப்படி இருக்கிறோமோ நமக்கு வருகிற மனைவி அப்படித்தான் இருப்பாள். இதை சொன்னா யாருக்குமே ஒத்துக்க முடியாது. எவனாவது ஒருத்தன் நீ எப்படி இருக்கியோ அப்படித்தான் உன் பொண்டாட்டி இருப்பானோ, உடனே இவன் யோசிப்பான், நம்ம இவ்வளவுலாம் தப்பு பண்ணியிருக்கமே, வர்றது அதுவும் அப்படித்தான் இருக்குமா, ஏன் என்ன நான் உள்ள தர்ஜுமாவோ ஆச்சேன், இதுல என்ன வந்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்கிறதோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை வாசிச்சாச்சு. பள்ளியை விட்டு தப்சீர் முடிச்சுட்டு அங்க ஒரு 500-600 பேர் வருவாங்க, 500 பேர் இருப்பாங்க துபாய் அந்த கோட்டப்பள்ளி, அதை முடிச்சுட்டு வேகமா வெளியே எந்திரிச்சு வர்றேன், பொதுவாக 500 பேர்த்த முசாவா செய்ய முடியாதுங்க, வேகமா வெளியே போயிடுறது, ஒண்ணுக்கு போனோம் 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கமேன்னு வெளியே போய் செருப்பு போற இடத்துல ஒரு பையன் என்ன அவர் வந்து கேட்டாரு, நீங்க இன்னைக்கு தெளிவா தான் பேசுனீங்களான்னா. நான் கேட்டேன், ஏன்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை என்ன, இல்ல இல்ல நீங்க எப்படி அப்படி சொல்ல போச்சு, இவன் இப்படி இருந்தால் இவன் மனைவி இப்படித்தான் வருவாள்னு நீங்க எப்படி சொல்ல போச்சு, இது வாட் இஸ் தி அத்தாரிட்டினஸ், இதுக்குள்ளே அத்தாரிட்டி என்ன, நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி, அது பெரிய நான் உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேன், ஐயா நான் சொல்லல, அத அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், நான் ஏதோ சொன்ன மாதிரி நான் சொல்லடா அது குர்ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னேன், உன் பிரச்சனை எனக்கு புரியுது, அல்லாஹ்வின் இடத்துல பாவம் பண்ணிட்டு கேளு. இதை தவிர நம்ம என்ன சொல்ல முடியும்? உன் பிரச்சனை என்ன? ஏன் அவளை டென்ஸ்ட்? Why you are become tensed? நீ டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வின் இடத்துல பாவம் மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கலாம். அது அவனுடைய நாட்டத்தை பொறுத்து. இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் பின்ன எழுதுகிறார்கள், அஸானி லா யன்கிஹுஹா இல்லா அஸானி நௌ முஸ்ரிக். ஒரு விபச்சாரனை ஒரு விபச்சாரி தான் திருமணம் முடிக்க முடியும். அப்ப நல்லவங்க திருமணம் முடிக்க முடியாதா? ஒருத்தன் தப்பானவனாக இருந்தால் அவனுடைய மனைவியும் அப்படித்தான் இருக்க வேண்டுமா? இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? இந்த அதுவும் அடுத்த வார்த்தை எல்லாம் சொல்றான், முஷிரிக் மூமின் கூட இல்ல, ஒரு முஷிரிக் தான் திருமணம் முடிப்பா? ஒரு ஆணுக்கு ஒரு முஷிரிக் தான் பெண்ணா வருவா? இஸ்லாமிய சட்டங்களில் ஒரு மாற்று மத சகோதரனை இஸ்லாத்தை ஏற்காதவர்களை அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவர்களை திருமணம் முடிக்கிறது இஸ்லாத்துல ஹராம். அதற்கு அனுமதியே கிடையாது. அப்புறம் எப்படி போய் ஒரு அங்கிட்டு திருமணம் முடிக்கணும்னு சொல்ல முடியும்? இதுல என்ன இருக்கு சகோதரர்களே? ஒரு செய்தியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை அலல் மில்லத்தில் பைதா, பெருமானார் சொல்வார்கள், அலல் மில்லத்தில் பைதா லைலுஹா கநஹாரிஹா, சமூகமே உங்களை நான் இருட்டறையில் விடல, தெளிவில்லாத வாதத்தில் விடல, போகிற போக்கில் ஏதோ ஒன்ன சொல்லிட்டு அப்படிலாம் அப்படி அப்படிலாம் நான் சொல்லிட்டு போல, கமில்லத்தில் பைதா நல்ல உச்சி சூரியனில் நான் உங்களை நிறுத்தி இருக்கிறேன், அதன் இரவு பொழுதும் பகலை போன்றது, அதனுடைய இரவு பொழுதும் பகலை போன்றது. அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செஞ்ச பெரிய விஷயம். ஏன்? ஒரு தடவை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு, ஏழு நபர்கள், அந்த நபர்களுக்கு அல்லாஹ் கியாமத்து நாளையில் எங்கேயுமே நிழல் இல்லாத போது தன்னுடைய நிழலை அவர்களுக்கு தருவான். அல்லாஹ் அந்த இடத்துல அவர்களுக்கு மேலே நிழலாட வைப்பான், எங்கேயும் நிழல் கிடையாது. தட் இஸ் ஓபன். சூரியன் அவர்களுக்கு அருகிலே கொண்டு வரப்படும். பெருமானார் அந்த மறுமையை குறித்தான எல்லா செய்திகளையும் சொல்லியிருக்காங்க. அவர் ஒவ்வொருவரும் அவருடைய வியர்வையில் அவரே நனைந்து போவார். எந்த அளவுக்கு இருக்கும்? சில பேருக்கு கஅபிஹி அவருடைய கரண்டை, சில பேருக்கு அவருடைய முட்டுக்கால், சில பேருக்கு இடுப்பு, சில பேருக்கு நெஞ்சு, சில பேருக்கு கழுத்து, சில பேருக்கு தலைவரை, சில பேர் அதிலே நீச்சல் அடித்துக் கொண்டிருப்பான். இது சொன்ன விளங்குமா? ஆனா பெருமானார் சொன்னார்கள், நடக்கும், நடக்கும். எங்கேயுமே நிழல் கிடையாது, எல்லாம் நிழலை தரமாட்டியா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஏழு பேருக்கு மட்டும் தன் நிழலில் அவர்களை கூப்பிட்டு நிழலாட வைப்பார். அது யாரு? மலிக்குன் ஆதில், மலிக்குன் ஆதில், அல்லாஹுக்காக வேண்டி நீதமாக இருந்த ஒரு அரசன். யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்கறது இல்ல, எவனுக்காக வேண்டியும் கேட்க மாட்டான், அவன் நீதத்திற்கு பேர் போனவன். அந்த அரசனுக்கு அல்லாஹு தாலா நாளை கொடுக்கும். ஏன்? அவனுடைய ஆட்சி பீடத்திலே நீதங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நீதத்தை ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்க கையில் இருக்கு, கோர்ட் அவங்க கையில், போலீஸ் அவங்க கையில, எல்லா இலாக்காக்களும் அவங்க கையில், நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிக்கலாம். ஆனாலும் கூட அவன் தன் மனசாட்சிக்கு பயப்படுகிறான், தன்னை படைத்தவனுக்கு பயப்படுகிறான், ஒரு நாள் உண்டு என்று அஞ்சுகிறான். இப்படி அரசனை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றான். அந்த அரசனை கூட்டிட்டு வந்து நான் அவருக்கு நிழல் கொடுப்பேன். ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வினுடைய பயத்தில் இபாதத்தில் கழித்தானே அந்த வாலிபனுக்கு. ஏன்னா வாலிப வயசு அப்படிங்கறதே நம்ம சாதாரணமா பார்க்கும், இட் இஸ் எ ஃபனடிக், அது ஒரு லூஸ்தனமானதுங்கண்ணா, ஒண்ணுமே புரியாது. அவனுடைய இந்த வயம் வயது மாறி அவன் பெரியவனும் ஆவாமல் சின்னவனும் அவனுடைய உணர்ச்சியில் தத்தளிக்கக்கூடிய காலம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த காலத்தில் சரியா கைடு பண்ணப்பட்டு அவன் அல்லாஹ்வை பயப்படுகிறான், தன்னை அஞ்சு கொள்ளுகிறான். அந்த வாலிப வயசு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 13 ஆரம்பித்து அல்லது ஒரு 15 ஆரம்பித்து நம்ம டீனேஜ் சொல்றோமே 19 வரை இல்லை. பெருமானார் சொன்னார்கள், சுவனத்தில் எல்லாம் வாலிப வயதாக இருப்பார்கள். வயசு என தெரியுமான்னு கேட்டாங்க. நீங்க எப்படிலாம் இருந்தாலும் சுவனத்தில் எல்லாரும் ஒரே வயசு தான்,
எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே ஏஜ், நத்திங் டிஃபரெண்ட். என்ன ஏஜ்?
எல்லாரும் வாலிபத்தில் மின்னிக் கொண்டிருப்பார்கள். அது 33.
அது எத்தனை வயசு? 33. அப்ப இங்கிருந்து அடி ஜம்ப் ஆகுது. அங்க 33 வயசு வரையும் ஒருத்தர் வாலிப காலத்தில் தான் இருக்கிறார். அப்ப அந்த காலத்தில்
அவன் அல்லாஹுவை பயப்படுகிறான், அஞ்சிக் கொள்ளுகிறான், அவனுடைய செயல்களில் மாற்றம் தெரிகிறது, குரானின் பரக்கத் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த அடியாருக்கு அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளையில் சுவனத்தை தருகிறான். இரண்டாவது ஆள் முடிஞ்சு, ஒன்னாவது மலிக்குன் ஆதில், இரண்டாவது ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, மூணாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் ரஜுலுன் தாத்துஹு இம்ராஅத்துன் தாத்து மன்ஸபின் வஜமால் فقال اني اخاف الله. رجل ஒரு ஆண்மகன், அந்த இடத்துல குறிப்பா பெருமானார் இருக்கிற ஒரு ஆம்பளை புள்ள, யாரு? தாத்துஹு இம்ராஅத்துன் தாத்து ஜமாலின் வ மன்ஸப், நல்ல ஒரு பெரிய ஹை போஸ்ட்ல இருக்கா, நல்ல ஒரு பெரிய குலத்து பெண், நல்ல அழகும் இருக்கிறது. அந்த பெண் தான் தனியாக இருக்கும் போது ஒரு ஆணை தன்னுடைய இச்சையை தீர்க்க அழைக்கிறாள். எல்லாம் காலம் கணிஞ்சிருக்கு, இவரா போய் இன்டியூஸ் பண்றது இல்ல, அந்த அம்மாவா இறங்கி வருது. சும்மா ரோட்ல போற அப்படி இப்படி உள்ள ஆள் இல்ல, குளத்தால் உயர்ந்த குளம், துட்டு நிறைய இருக்கு. இன்னைக்கு பத்திரிகையில் எழுதுறான் லாண்டிஸ் கலாச்சாரம், இன்னைக்கு என்னம்லாம் எழுதுறான், இன்னைக்குள்ள இதெல்லாம் விளக்கமா சொல்ல வேண்டியது இல்ல, எவ்வளவு மோசம். அப்ப இது எல்லாமே அவள்கிட்ட இருக்கு. இவ தன் இச்சையை தீர்க்க தவறான வழி கழைத்தால் ஃபகால இன்னி அகாஃபுல்லா, அந்த மனிதர் சொல்லுகிறார் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். எந்த முகத்தை கொண்டு இந்த அழகையும் இந்த பணத்தையும் அவன் வெறுத்து ஒதுக்கினானோ அந்த முகத்திற்கு அன்றைக்கு என் நிழல் உண்டு. ரொம்ப லேச சிம்பிளா எல்லாம் முடிச்சுட்டான். எந்த முகத்திற்கு? இப்ப இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிகமாக நாம் தவறு செய்யாமல் இருப்பதற்கு காரணம், நான் அடிக்கடி சொல்றது மாதிரி, சான்ஸ் கிடைக்காது. நான் எவ்வளவு தூரம் ஏன் நல்லவன், சான்ஸ் கிடைக்காத வரையும், சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்ப தானே யோசிக்கணும். இங்க அதை சொல்றாங்க, he given the chance, அவனுக்கு சான்ஸும் கொடுக்கப்படுது. இன்னி அகாஃபுல்லா, இன்னைக்கு இந்த 2 நிமிஷம் இந்த 3 நிமிஷம் எனக்கு சுகம் இருந்து விடலாம், நாளைக்கு அல்லாஹ்வினிடத்தில் எந்த முகத்தை கொண்டு நான் பார்ப்பேன்னு பயந்தான்ல, இந்த 3 நிமிஷத்தை விட்டுட்டு அவன் முழு மறுமையினுடைய வாழ்க்கையை யோசிச்சான்ல, அந்த ஒரே காரணத்துக்காக பக்கத்தில் வந்துடலாமே, மாப்பிள்ள இங்கே வா. ரஜுலுன் அடுத்து பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஜுலானி தஹாபா பில்லாஹ் இஷ்டமா அலைஹி வ தஃபர்ரக்கா அலை, ரெண்டு பேர் அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்பட்டார்கள். ரெண்டு பேர் அல்லாஹுக்காக வேண்டி பிரியம், வேற எதுக்குமே பிரியம் கிடையாது, காசுக்கு பணத்துக்கு நட்புக்கு அதுக்கு இதுக்கு லில்லா இஷ்டமா, அதற்காக வேண்டியே சங்கமிக்கிறார்கள், அதற்காக வேண்டியே பிரிகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல பெருமான ஐனல் முதஹாபுன ஃபி ஜலாலி, கியாமத் நாள்ல மறுமையில் எல்லா ஆதம் முதல் கடைசி மக்கள் வரை நிற்கிற அந்த காலத்தில் அல்லாஹ் கேட்பான், ஐனல் முதஹாபுன ஃபி ஜலாலி, எனக்காக வேண்டி மட்டும் பிரியம் கொண்ட அந்த மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பிளீஸ் கம் ஆன், அல்லாஹ் சொல்லுவானா, கம் ஆன் தட் ஸ்டேஜ், ஐ வில் கிவ் தம் ஷேடோ ஃப்ரம் மை ஷேடோ, என் நிழலிலிருந்து நான் அவர்களுக்கு நிழலாடச் செய்வேன். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தரணும். இங்கே இந்த தஃப்சீரை கேட்க வர்ற எல்லாரும் லில்லாஹுக்குன்னு வர்றோம். நான் அதிகமாக சொன்னது நீயத்துகள், இங்கே பணம் காசு பொருளாதாரம் வேற எதுக்கும் இல்லை, அவங்கவுங்க டீ குடிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க வண்டியில் அவங்கவுங்க பெட்ரோல் போட்டுக்கிறாங்க, நான் என் வண்டியில் பெட்ரோல் போட்டுக்கிறேன், என் வீட்டில் நான் டீ குடிச்சுக்கிறேன், அல்லாஹுக்குன்னு வர்றோம், கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு போயிடுறீங்க. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் என்ற ஒரு தொடர்பை தவிர வருது. அல்லாஹ் நம்மை கியாமத்து நாளையில் இந்த கூட்டத்தில் சங்கமிப்ப வைப்பானாக. எதிர்பார்ப்பு இல்லாத அன்கண்டிஷனல் லவ் இதுதான். இங்கிருந்தோ நான் வந்து சொல்லிட்டு போறேன், அதிர்ச்சி சொல்லும் போது சொல்றாரு, மற்ற இடத்துலலாம் கேட்கறதுக்கு வர்றவங்க சிரமப்பட்டு வருவாங்க, சொல்ல வர்றவங்க சிரமப்பட்டு வரீங்களா அதிர்ச்சி, நீங்க திருச்சியிலிருந்து கார் எடுத்து காசு கொடுத்து, நான் சொன்னேன் அது எனக்கும் என் நல்லாவுக்கும் உள்ளது, நீங்க ஏன் தான் கவலைப்படுறீங்க, திருச்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போறாரா, மன நிறைவோடு வருகிறேன். ஒவ்வொரு நடையும் நாளை என் அல்லாஹ்வினிடத்திலே அதற்கு கூலி உண்டுங்கிற எண்ணத்தில் நான் வர்றேன். பட்டா போட்டு வாங்கிடலாம்ல அல்லாஹ்வினிடத்திலே, வேற எந்த செய்தி இருக்கு? இந்த 100 பள்ளியாசலுக்கு வந்தா எனக்கு மாசம் 1000 ரூபாய் தருவாங்க. 1 பைசா வேண்டாம்னு சொல்லிட்டு நீயே குடி. அதான் முதல்ல சொன்ன, இந்த பள்ளியாதல எனக்கு பேசுங்கன்னு சொன்ன உடனே முதல்ல அவங்க டீ அவங்க குடிக்கணும். ஏன் டீ? ஏன் வண்டிக்கு நான் பெட்ரோல் போட்டுக்க, அவங்க வண்டிக்கு அவங்க போட்டு. கேட்கறது மட்டும் இல்ல, இன்னமல் அமலு பின்னியார். இந்த எண்ணத்தை அல்லாஹ் நாளைக்கு கியாமத்திலே சேர்ப்பார். அடுத்து சொன்னாங்க பெருமானார், ரஜுலும் தசத்தக பி சதகத்தின் ஃப அஃபாஹ. ஒரு மனுஷர் சதக்கா கொடுக்கிறார், அவருடைய வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியவில்லை. டக்குன்னு கேட்ட உடனே யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, வெள்ள நிவாரணம் டக்குன்னு பாக்கெட்ல வர்றாரு, 1000 ரூபாய் 500 ரூபாய் வருது. அல்லில்லா யாழ்லா, இதை நீ கொடுத்த. இன்னைக்கு உன்னுடைய கோடான கோடி ஜனம் மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி உன் படைப்பு அங்க கஷ்டப்படுது. இது முஸ்லீமுக்கு போவோமா, இந்துக்கு போவோமா, கிறிஸ்து எவனுக்கு போனாலும், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நிறைய பேர் இது வேற ஆராய்ச்சி, இவங்கள்ட்ட கொடுத்தா எப்படி போய் சேரும், நமக்கு அது கவலை இல்ல, நான் நல்லா இருக்குன்னு கொடுக்கறேன். கொடுத்தது இந்த கை, கொடுத்தது இந்த கைக்கு தெரியாது. அவருக்கு நாளை அந்த இடத்தில் இடம் கொடுப்பேன். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள் இந்த ஹதீஸ்ல, ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃவஃபாவத் ஐனா. இது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு நசீப். ஒரு மனுஷன் எந்த செயலையும் செய்யல, அவருக்கு அல்லாஹ் நாளைக்கு அந்த நிழல்ல இடம் கொடுப்பான். அவர் யார் தெரியுமா? தனியா பள்ளியாசல்ல வந்து உட்கார்றார், அல்லது சஹஜத்துன்ற நேரத்துல எழுகிறார். மனைவி தூங்குறா, மக்கள் தூங்குறா, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து தன்னை பத்தி யோசிச்சு பாக்குறாரு, நான் எங்க இருந்தேன், அல்லாஹ் என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். பொருளாதாரத்தால், என்னுடைய படிப்பால், அறிவால், என்னுடைய தொழிலால், என்னுடைய சிந்தனையால் எங்க கொண்டு வந்து நிப்பார். அப்படி கண்ணில இருந்து தண்ணி வருது, 2 சொட்டு தண்ணி ஊத்துது. பெருமானார் சொன்னார்கள், இந்த சொட்டு தண்ணிக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை அவனுடைய நிழலில் உங்களை இருக்கும். இதுக்கு எந்த பணமும் தேவையில்லை, காசு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பள்ளியாசில் உட்கார்ந்து அவரை நினைச்சு, நான் எப்படிப்பட்டால், எனக்கு என்ன தெரியும், வீடு என்ன, பங்களா என்ன, கார் என்ன, பிள்ளைக்குட்டி என்ன, கேட்கக்கூடிய மனைவி என்ன, அழகு மனைவி, நான் சொன்னா கேட்கறா, என் பிள்ளை சொன்னா கேட்கறது, அல்லாஹ் எனக்கு எப்படி தந்திருக்கேன், அப்படி நினைச்சோன்னு அப்படியே கண்ணில் இருந்து 2 சொட்டு. பெருமானார் சொன்னார்கள், உன்ன ஒரு காலத்திலையும் அல்லாஹ் வெயில விட்டுற மாட்டான். நாளைக்கு இந்த கண்ணீர் டெய்லி அழ வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அப்படி நினைச்சு அழுகிறவங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தரான். இன்ஷா அல்லாஹ், டைம் ஆயிடுச்சு, வந்துட்டாரு மோதின் சாபு. அதனால அடுத்த வாரத்துல இந்த இதனுடைய உண்மையான தத்ரூபமான செய்தி என்ன, அல்லாஹ் இப்படி ஒரு பெண் இருந்தால் கணவன் இப்படித்தான் இருப்பானா, அல்லாஹ் அப்படி ஒரு நியதியை வைப்பானா, அல்லது இந்த ஆயத்து சொல்லுகிற உண்மையான தத்ரூபம் என்ன என்பதை குறித்து இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் நாம் பார்க்குற வரையும் எதை கேட்டோமோ அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து அமல் செய்து அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வாழுகிற காலத்திலும் குர்ஆனுடைய மனிதர்களாக, மௌத்தாகும் போதும் குர்ஆனுடைய மனிதர்களாக, கபுரஸ்தானிலும் இந்த குர்ஆனுடைய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் ஆக்கி தருவானாக. வாசிர் தாவான்
This audio was downloaded from the